புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 22 அன்று தேசிய மாம்பழ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இணை பேராசிரியர் டாக்டர் ஜி ஸ்ரீவித்யா அவர்கள் மாம்பழம் பழங்களின் ராஜா பற்றி நம்முடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி தேசிய மாங்கனிகள் தினத்தை நம்ம சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் அம்மா உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க அம்மா.
என்னுடைய பெயர் முனைவர் ஸ்ரீவித்யா, இணை பேராசிரியர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டம்.
அம்மா, இன்னைக்கு முக்கிய தினங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள், ஒரு நினைவு நாள், ஒரு சிறப்பு தினங்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு முக்கிய தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு தேசிய மாங்கனி தினம் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரத்தினுடைய ஒரு முக்கிய தினமா, குறிப்பாக தேசியம் அப்படிங்கிறப்ப இந்திய லெவலில் இந்த மாங்கனிகள் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க மார்க்கு?
அதாவது நம்ம முக்கணியில முதலாவது சொல்றது இந்த மாம்பழம் வந்து நம்மளோட தேசிய பழமாகும் இல்லையா. நம்மளோட தேசிய பழம் மட்டும் இல்ல, தகவலுக்காக பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இது தேசிய பழமாக இருக்கிறது. சர்வதேச மாம்பழம் இது ஒரு முக்கியமான பழமாகும். இந்த தேசிய மாம்பழம் வந்து தினமா கொண்டாடுறது தோட்டக்கலை வாரியம். அவங்க வந்து இந்த ஜூலை 22ஆம் நாள் அன்னைக்கு இதை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதாவது மாம்பழத்தோட ஊட்டச்சத்தின் நன்மைகள், அதோட கலாச்சார முக்கியத்துவம், உலகளாவிய அந்த மா சாகுபடியின் மீதான பொருளாதார தாக்கம், இதை பத்தியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வெறும் கோடைக்கால மாம்பழம், இனிப்பு சுவை கொண்ட மாம்பழம் மட்டுமாக மக்கள் பார்க்காம அந்த சாகுபடி, அந்த விவசாயிகள், அதற்கு பின்னாடி இருக்கிற மா சாகுபடி ஏறக்குறைய 25 லட்சம் ஹெக்டர்ல செய்யப்பட்டு 1.5 கோடி டன் பழங்கள் உற்பத்தி ஆகிறது. இதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டர் பரப்பளவுல சாகுபடி செய்து 9 லட்சம் டன் பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வளவு அருமையான விளையக்கூடிய இந்தியாவில மாம்பழங்கள் 80% விழுக்காடு வந்து உள்ளூர் சந்தைகள்லயே நம்ம விற்பனை ஆகுது. அவ்வளவு வந்து நம்ம மாம்பழம் மீதான அன்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்த சாகுபடியில 60% விழுக்காடு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்ல செய்யப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிற இந்த தேசிய மாம்பழத்தை மாம்பழ தினமாக தேசிய தோட்டக்கலை வாரியம் வந்து 1987ஆம் ஆண்டு இந்த நாளை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதை வந்து சாகுபடியாளர்கள் மட்டும் இல்லாம உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று கருத்தில் கொள்கிறார்கள்.
அம்மா, இப்ப மாம்பழம் அப்படிங்கிறப்ப மாம்பழத்துல மனிதனுடைய உடலுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் இதுல உள்ளடங்கியிருக்குங்கம்மா?
மாம்பழமே நம்ம பழங்களின் அரசன் சொல்றோம். எதற்காக அரசன் சொல்றோம்? அதிக ஊட்டச்சத்து நிரம்பியதுதான் அரசன். ஆக மாம்பழத்துல பாத்தீங்கன்னா அதோட நிறம், சுவை எல்லாமே, அதோட ஊட்டச்சத்து, பல ஊட்டச்சத்து இருக்கிறனால அது வந்து நீர் சத்து, அதாவது ஒரு மாம்பழத்தில் காணப்படும் சத்துக்கள்னா 100 கிராம் பழக்கூழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஆற்றல் எனர்ஜின்றது 65 கிலோ கேலரி இருக்கு. புரதம் இருக்கு, மொத்த கொழுப்புகள் இருக்கு. மாவு சத்து 17 கிராம் இருக்கு. ஒரு 100 கிராம் பழக்கூழ்ல நார் சத்து, இப்ப எல்லாம் ஃபைபர்னு போயிட்டு இருக்கோம், நார் சத்து வந்து 1.8 கிராம் இருக்கு. சாம்பல் சத்து, அந்த பொட்டாஷ் சத்து, அப்புறம் சுண்ணாம்பு சத்து 10 மில்லிகிராம். ஒரு 100 கிராம் பழக்கூழ்ல பாத்தீங்கன்னா இல்லாதது இல்லை. இரும்பு சத்து 0.13 மில்லிகிராம் அளவு இருக்கு. மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம், பொட்டாசியம் அதிகமா மில்லிகிராம் அளவுல பாத்தீங்கன்னா 156 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கு. துத்தநாகம், தாமிரம், மாங்கனீஸ், இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். வைட்டமின் சத்துக்கள், அதாவது வைட்டமின் சி வந்து 27 மில்லிகிராம் இருக்கு ஒரு 100 கிராம் பழக்கூழ்ல. அப்புறம் தயாமின், ரிபோஃப்ளோவின், இது எல்லாமே நம்ம இப்ப ரொம்ப அதிகமா பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த மாம்பழத்துல இருக்கு. நியாசின், வைட்டமின் B6 சத்து, அதுக்கப்புறம் விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு, விட்டமின் இ, இது எல்லாமே வந்து ஃபோலேட்டர், இதெல்லாம் வந்து மிகவும் அருமையான சத்துக்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு பழம் தான் வந்து இந்த பழங்களின் அரசனான மா.
ஆமா, பொதுவா ஒவ்வொரு பழத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் பேரை வந்து பிரிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த வகையில மாம்பழத்துல என்னென்ன ரகங்கள்ங்க அம்மா இருக்கு?
மாம்பழம் பாத்தீங்கன்னா இந்தியா நாட்டுல வந்து 1000க்கும் மேல ரகங்கள் இருக்கு. இதுல ஒரு 100க்கு மேல பாத்தீங்கன்னா வணிக ரீதியா பயிரிடப்பட்டு மா ரகங்கள் இருக்கு. இப்ப நம்ம மாம்பழம் அப்படின்னாலே நம்ம சின்ன வயசோட தொடர்புக்கு நம்ம போயிடுவோம். இந்த கோடை காலத்துல நம்ம சுவைத்த ரகங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்கோவா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நடுசாலை, இமாம் பசந்த், ஜஹாங்கீர், இந்த மாதிரி கேசர், சேலம், பெங்களூரா, அதாவது வெளிநாட்டு, அதாவது மாம்பழம்னு எடுத்தீங்கன்னா முன் பருவ ரகங்கள்னு இருக்கு. முதல்லயே நம்ம காயை வந்து மரத்தல்ல அறுவடை செய்யறாங்க. எதனா செந்தூரா, சுவர்ணரேகா, அல்போன்ஸ், இதெல்லாம் வெளிநாட்டுக்கே அனுப்பக்கூடிய ரகங்கள். மத்திய பருவ ரகங்கள் அப்படின்னா அந்த பங்கனப்பள்ளி, நடுசாலை, மாம்பசந்த், மல்கோவா, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து. அப்புறம் கடைசியா வர்ற பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீலம். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த ரகங்கள் வந்து இருக்கு. எல்லாமே நம்ம 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து இந்தியால வணிக ரீதியா பயிரிடப்பட்டு வருகிறது.
ஆமா, இப்ப மாம்பழம் அப்படின்னு சொல்றப்ப அதனுடைய நடவு முறைகள், அதனுடைய வேளாண் பயிரிடக்கூடிய முறைகள் அப்படிங்கறது எப்படிங்கம்மா இருக்குது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாந்தோப்புகள் வந்து நடவு முறை பாத்தீங்கன்னா பழைய காலத்து நடவு முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 மீட்டர் 10 மீட்டர் இடைவெளியில நடவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது செடிக்கு செடி 10 மீட்டர், வரிசைக்கு வரிசை 10 மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 மரக்கன்றுகளையும் ஏக்கருக்கு 40 மரங்களையும் உள்ளடக்கிய பழைய ஒரு நடவு முறை. இதுதான் நம்ம முக்காவாசி பாக்குற பழைய மாந்தோப்புகளுக்கான நடவு முறை இடைவெளி. அப்புறம் மிதமான அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லி 7 மீட்டருக்கு 7 மீட்டர் இடைவெளியில நடவு செஞ்சாங்க. ஏக்கருக்கு 204 மரக்கன்றுகளும் ஏக்கருக்கு 82 மரமும். நடவு முறை வந்து இந்த பழைய காலத்து நடவு முறைனா என்னன்னா 10க்கு 10 மீட்டர் அப்படின்னா இடைவெளி அதிகமாகி மகசூலும் நம்மளுக்கு 40 மரத்துல என்ன கிடைக்கும், கம்மியா கிடைக்கும். ஆக அப்புறம்தான் தொழில்நுட்பம் அதிகமாக நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம நடவு முறைகள்ல வந்து நல்ல ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் வந்து அடர் நடவு முறை, அதாவது 5 மீட்டருக்கு 5 மீட்டர், அதாவது 5 மீட்டருக்கு 5 மீட்டர்னா வரிசைக்கு வரிசை 5 மீட்டர், செடிக்கு மரத்துக்கு மரம் 5 மீட்டர்ன்னு சொல்லி ஒரு ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 400 மரங்களையும் ஏக்கருக்கு 160 மரங்களையும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு தொழில்நுட்பங்கள் அடர் நடவு முறைக்கு கொண்டு வந்தது. ஆக இது தவிர வந்து உயர் அடர் நடவு முறைன்னு இருக்கு. அதாவது உயர் அடர் நடவு முறைனா என்னன்னா 3 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளி. 3 மீட்டருக்கு 2 மீட்டர்னா என்ன, வரிசைக்கு வரிசை 3 மீட்டர், செடிக்கு செடி 2 மீட்டர் இடைவெளியில நம்ம மரத்தை நடுறது. அப்ப ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 674 செடிகள் நம்ம நடலாம். அப்ப வந்து செடியின் குழிகள் வந்து நீளம், அகலம் மற்றும் ஆழம் வந்து 1 மீட்டருக்கு 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு 3 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளி வச்சா 674 செடிகள் ஒரு ஏக்கருக்கு. அப்ப நீங்க வந்து பழைய மாந்தோப்பு உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா 40 மரம் ஒரு ஏக்கருக்கு எங்க இருக்கு, 600 மரம் எங்க இருக்கு. அப்ப தொழில்நுட்பம் உயர் அடர் நடவு முறை நீங்க கடைபிடிச்சீங்க, சொட்டு நீர் உரம் போட்டீங்க, இந்த மாதிரி உயர் அடர் நடவு முறையில இவ்வளவு மரங்கள் வச்சு நீங்க நடவு செய்யும் பொழுது ஒரு ஒரு மரத்துக்கு நீங்க மினிமம் 20 கிலோன்னு வச்சாலும் 600 மரம் × 20னா உங்களுக்கு 12 டன். ஸோ வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டன் 5 டன் தான் ஏக்கருக்கு சராசரியாக எடுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து உயர் அடர் நடவு முறையில் சொட்டு நீர் பாசனம், அதிக தொழில்நுட்பங்கள், கவாத்து எல்லாமே நம்ம வரிசையாக பண்ண பண்ண நம்மளோட மகசூல் வந்து அதிகரித்து விவசாயிகள் வந்து சிறந்த முறையில் மகசூல் பெறலாம். மால இந்த மாதிரி நடவு முறைகள் நம்ம பின்பற்றலாம்.
பொதுவாக வேளாண்மையில் ஒரு தாவரம், ஒரு மரத்தை நம்ம நடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உரம், இயற்கை உரங்களா இருக்கட்டும் அல்லது செயற்கை உரங்களா இருக்கட்டும், உரங்கள் அப்படிங்கிறது அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையானதா இருக்குது. அந்த வகையில இந்த மாமரத்துக்கு ஏற்ற உரம் முறைகள் என்ன, அதை எந்த அளவுக்கு வைக்கணும், என்னென்ன உரங்கள் அதுக்கு ஏற்றதா இருக்குங்கம்மா?
இப்ப மா சாகுபடி விவசாயிகளுக்கு கரெக்டான கேள்வி இதுதான். ஏன்னா இப்பதான் வந்து நம்ம அறுவடை எல்லாம் முடிச்சவங்க, ஜூன்ல மே ஜூன்ல அறுவடை முடிச்சு இப்ப வந்து நம்ம உரத்துக்கு வந்து நம்ம தயாராகிறோம். ஏன்னா ஜூன் ஜூலை மாசத்துலதான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் காலம். அப்ப உரமிடுவதல் மிகவும் அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாந்தோப்பு வந்து லீஸ் விட்டுருவாங்க, உரமே வைக்காம மாங்காய் வந்து மட்டும் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது மிகவும் தவறான ஒண்ணு. மரத்தை வந்து நம்ம சிறப்பான முறையில கவனிச்சாதான் அந்த மரத்துக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் உரங்கள் இட்டாதான் அந்த மரம் தனக்குரிய மகசூலை கொடுக்கும். அப்ப மழை இந்த மழைக்காலம் அதாவது ஜூன் ஜூலை மாசத்துல கரெக்டா நம்ம உரம் வைக்கிறது நியாயமான ஒண்ணு. மழை பெய்வது காலதாமதமான ஆகஸ்ட் மாசத்துல கூட நீங்க ஆகஸ்ட் இதுல உரம் வச்சுக்கலாம். அதாவது உரங்களை மரத்துல இருந்து நீங்க ஒரு 2 அல்லது 3 அடி தள்ளிதான் வயதுக்கு ஏற்ப ஒரு 6 அடி நல்ல குழி எடுத்து உரமிடுதல் வேணும். உரத்தை வந்து நம்ம ஒரேடியா கொட்டக்கூடாது. வருஷத்துக்கு 2 சம பகுதியா நம்ம பிரிச்சு ஜூன் மாசத்துல 1 ஆகஸ்ட் மாசத்துல 1 முறையும் அப்புறம் அக்டோபர் நவம்பர்ல 100 மழை வரும்போது 2வது முறையும் நம்ம இட வேண்டும். உரங்களை இட்ட உடனே நீங்க வந்து அதுக்கு நீர் பாய்ச்சணும். வருடத்துக்கு 1 தடவை நல்ல மக்கிய தொழு உரத்தினை மரத்துக்கு பாத்தீங்கன்னா 50 கிலோ நல்ல மக்கிய தொழு உரம், மக்காத தொழு உரம் வேண்டாம், மக்கிய தொழு உரம் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப நீங்க வந்து சாதாரண நடைமுறையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி உரம் வைக்கணும்னா அதாவது 1வது ஆண்டு மரம்னா 10 கிலோ தொழு உரம், தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து 200 கிராம் 200 கிராம் 300 கிராம் ஒரு மரத்துக்கு. இப்படியே வருட வருடம் நீங்க அதிகரிச்சுட்டு 6 வருடத்துக்கு மேல இருக்கு, என் மாமரம் எல்லாம் 6 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஒரு மரத்துக்கு 50 கிலோ தொழு உரம், தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ. அப்ப அந்த 3.5 கிலோவை வந்து நீங்க 2 தடவை பிரிச்சு ஜூன் ஆகஸ்ட் மாசம் 1 தடவை அக்டோபர் நவம்பர்ல நீங்க உரங்களை வந்து பிரிச்சு வைக்கணும். அப்புறம் நீங்க இந்த ரசாயன உரங்களை எல்லாம் இடுறதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி 20 நாள் முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு மரத்துக்கும் 100 கிராம் வீதம் நுண்ணுயிர் கலவையை வந்து நீங்க தொழுவுரத்தோட கலந்து, ஏன்னா 50 கிலோ சொல்லியிருக்கோம், தொழுவுரத்தோட கலந்து மரங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கப்பட்டு செழித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும். ஆக நீங்க வந்து கண்டிப்பா இந்த உரம் இட வேண்டிய மாதத்துல நீங்க எல்லாமே உரம் இடுறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப நீங்க திருநீர்ல வச்சிருக்கவங்களா இருந்தாலும் நீங்க வந்து 1வது ஆண்டு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துல வந்து நீங்க கண்டிப்பா சொட்டு நீர் உரங்கள், நீரில் கரையும் உரங்கள் இருக்கு, அது ஆல்-19 மோனோ அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் யூரியா சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் இது எல்லாமே வந்து நீங்க வந்து பிரிச்சு 12 வாரங்கள் ஒரு மரத்துக்கு இத்தனை கிராம், ஒரு வாரத்துக்கு இத்தனை கிராம் ஆல்-19 83 கிராம், அடுத்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் 28 கிராம், இந்த மாதிரி வாரம் ஒரு வாரத்துக்கு இவ்வளவு கிராம் அப்படின்னு 12 வாரங்கள் நீங்க ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அறுவடை செய்த உடன் அதாவது நீரில் கரையும் உரங்கள் நீங்க கொடுக்கலாம் 12 வாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூ பூக்கும் முன் அப்படின்னா அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நம்ம பூ பூக்குற காலம், அப்ப வந்து நீங்க 8 வாரங்களா பிரிச்சு வாரத்துக்கு ஒரு சொட்டு நீர்ல நீரில் கரையும் உரங்கள் கொடுக்கணும். அப்புறம் பூவில இருந்து பிஞ்சு வரை ஜனவரில இருந்து மார்ச் அது ஒரு 12 வாரங்கள் நீங்க பிரிச்சு கொடுக்கணும். அப்புறம் பழங்கள் உருவாகும் போது இந்த மாதிரி நீங்க சொட்டு நீர் போட்டிருக்கவங்க இந்த மாதிரி உரக்கலவைகள் வாரம் 1 கிராம் ஒரு மரத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு 5 வருடமான காய்க்கும் மரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உர அளவை பிரிச்சு கொடுக்கணும். அப்புறம் பூப்பதற்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்பாக, மாமரத்துக்கு முக்காவாசி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கவனத்துக்கு வைக்க வேண்டிய விஷயம், பூக்குறதுக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடி நீர் மற்றும் உரப்பாசனத்தை நாம் நிறுத்த வேண்டும். அப்பதான் வந்து பூ பூக்குறத தூண்டு விடும். அதனால நீங்க வந்து சொட்டு நீர் இல்லைனாலும் சரி, சாதாரண மாமரம் மாந்தோப்பு வச்சிருக்கவங்களாவ இருந்தாலும் சரி, அந்த 1 மாசம் முன்னாடி பூக்குறோம் உங்களுக்கு தெரியும், இப்ப நவம்பர்ல பூக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாசம் அக்டோபர் மாசத்துல நீங்க தண்ணி வந்து நீரை வந்து நிறுத்தணும், உரத்தையும் நிறுத்தி 1 மாசம் அதை வந்து பூக்குறதுக்கு தூண்ட விடணும். இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உர மேலாண்மையா இருக்கும்.
ஆமா, இந்த மாமரத்தினுடைய வேளாண்மை முறைகள்ல இந்த கவாத்து முறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முறையா கருதப்படுது. கவாத்து முறை அப்படின்னா என்ன, அதை எப்படிமா செயல்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஓகே, அதாவது இப்ப நம்ம இதுதான் சீசன் கவாத்து அப்படின்னா மரத்தை வந்து நம்ம வடிவமைக்கிறது, அதாவது தேவையில்லாத கிளைகளை நம்ம அப்புறப்படுத்துறது. வருஷ வருஷம் வந்து இந்த கவாத்து நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதாவது கண்டிப்பா வந்து மாந்தோப்பு வந்து ரொம்ப, இப்ப நம்ம தோப்புகள் போனா எப்படி இருக்குன்னா நம்ம உள்ள போனா அடர்ந்து இருட்டா இருக்கும், உள்ளுக்குள்ள தோப்பே இருட்டா இருக்கும் உள்ள போயிட்டு வெளியே வந்தா, அப்படி ஒரு தோப்பு நம்ம வச்சுக்க கூடாது. எப்படி நல்ல சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு எப்படி சூரிய வெளிச்சம் தேவையோ அதே மாதிரி மரத்துக்கும் தோப்புக்கும் சூரிய வெளிச்சம் தேவை. அப்ப நம்ம மாந்தோப்பை வந்து நல்லா உள்ள ஒரு சூரிய வெளிச்சம் ஊடுருவக்கூடிய ஒரு தோப்பு மாதிரி நம்ம பராமரிச்சாதான் எல்லா கிளைகள்லயும் பூக்கள் உண்டாகி காய்கள் உண்டாகும். இவ்வளவு இலைகளுக்கு இவ்வளவு பூக்கள் அப்படின்றது எல்லா மரத்துக்கும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாமரத்துக்கும் அதே மாதிரிதான், இவ்வளவு இலைகள் இருந்தா இவ்வளவு காய் உற்பத்தி பண்ண முடியும்னு இருக்கு. அப்ப வந்து நீங்க அந்த மரத்தை வந்து நல்லபடியா கவாத்து செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து எல்லா பக்கமும் சூரிய வெளிச்சம் பட்டு பூ உண்டாகி காயாகும். அப்ப கவாத்து எப்ப பண்ணணும், அப்ப ஃபர்ஸ்ட் பண்ண போறது நம்ம உருவமைப்பு. உருவமைப்பு அப்படின்னா என்னன்னா, மரம் சின்ன வயசா இருக்கும்போது பண்ண வேண்டியதுக்கு தான் உருவமைப்புன்னு பேரு. அதாவது இப்பதான் நட்டுருக்கோம், நட்டு 3 வருஷம் ஆகல, இப்பதான் வச்சிருக்கோம், இதை எப்படி நம்ம கவாத்து பண்ணணும்னா, இப்ப கவா அதுக்கு பேர் கவாத்து இல்ல, ஆரம்ப காலத்துல பண்றதுக்கு பேரு உருவமைப்பு. அதாவது இத்தனை கிளைகள் இத்தனை ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறது. எப்படின்னா, நம்ம நட்டுட்டு ஒரு அதாவது 60 சென்டிமீட்டர் 2 அடி வர வரைக்கும் செடியை நம்ம வேற எந்த கிளைகளும் அனுமதிக்காம அந்த தோப்புல வந்து அந்த 2 அடி வந்தோடனே நுனியை நம்ம கிள்ளி விட்டுருணும். அப்ப அந்த நுனியை நம்ம அக கிள்றதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல இருந்து சிம்பு வரும். அப்ப புது சிம்புகள் 4, 5 வரும் அந்த இடத்துல. அப்ப அந்த 4, 5 இருந்து நம்ம 3 மட்டும் செலக்ட் பண்ணும். அக்கண்ணா, தமிழ்ல வார்த்தை அக்கண்ணா இருக்கையா, எழுத்து, அந்த வடிவத்துல நீங்க 3 கிளைகளை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளைகளை நீங்க அந்த சின்ன இதுலயே கட் பண்ணிடணும். அப்புறம் அது வளர்ந்து அதுல இருந்து ஒரு நீங்க வந்து என்னன்னா, அது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த நுனிய 3 விட்டுருக்கீங்க, அந்த 3ல கிள்ளி விட்டுறணும். 3 நுனியும் கிள்ளி விட்ட பிறகு அதுல 3 கிளைகள். அப்ப 3 முதல் நீங்க மாமரம் நட்டீங்க அப்படின்னா, இப்ப ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் நடவு பருவம். அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல நட்டு கிளைய வந்து இந்த மாதிரி உருவமைப்பு கொண்டு வரணும். நல்லா அது பாட்டுக்கு வித்துட்டு கண்டபடி கிளையை வளர விடாம கரெக்டா கிளைகளை வந்து இந்த மாதிரி இந்த அக்கண்ணா இந்த மாதிரி வடிவத்துல கொண்டு வந்துட்டு அதுல இருந்து 3 கொண்டு வரணும். அப்புறம் 6 மாதம் கழிச்சு அதுல இருந்து 3, இந்த மாதிரி முதல் 3 வருஷம் நீங்க வந்து மரத்தை வந்து வடிவமைப்பு செஞ்சு நல்ல ஒரு ஹைட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது மரம் வந்து தோப்பு வந்து நான் ரொம்ப பெருசா போகாம இயந்திரமயம், உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த தோட்டத்துக்குள்ள போய் நீங்க காய் பறிக்கணும், மருந்தடிக்கணும், எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப ஹைட்டு கொண்டு போகாம ஒரு மனிதனுக்கு மேல உயரம் இருக்கிற அளவுக்கு வச்சு மரத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணா கரெக்டா அந்த வடிவமைப்பு. முதல் 3 வருஷம் அப்ப பூ விடக்கூடாது. பூ விடாம நீங்க நல்ல உறுதியான அடிமரத்தை நீங்க உருவாக்கணும். நல்ல வந்து இதுக்கு பேரு வடிவமைப்பு, உருவமைப்பு வடிவமைப்புன்னு சொல்லலாம். அப்புறம் பெரிய மரங்கள், அப்ப இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அதுல நீங்க பூக்க காய்க்க கொண்டு வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் ரொம்ப பெருசா போகாது, அந்த நீங்க கிளைகள் வந்து ஒவ்வொன்றும் நல்ல அக்கண்ணா வடிவத்துல நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி கிளைகள் மரம் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அறுவடை பண்ணும்போது எல்லா சைடும் காய் பிடிக்கும். அதுக்கப்புறம் பெரிய மரங்கள், கவாத்து. கவாத்துனா என்ன, பெரிய தோப்புகளை எப்படி கவாத்து பண்ணலாம். இப்ப அறுவடை முடிஞ்சிருக்கு, இப்ப நீங்க சிறப்பா கவாத்து பண்ண வேண்டிய நேரம். கவாத்து பண்ணிட்டு தான் நீங்க உரங்கள்லாம் வைக்கணும். கவாத்து பண்றது எப்படி அப்படின்னா, அந்த கீழ இருந்து அதே மாதிரிதான், பழைய தோப்பா இருந்தாலும் கீழ இருந்து 2 அடிக்கு எந்த கிளையும் தாழ்ந்து இருக்கிற கிளைகளை அப்புறப்படுத்திருங்க. அதுக்கப்புறம் கிளைகள் வந்து பூச்சி நோய் உள்ள கிளைகளை வெட்டிடணும். அப்புறம் கிளைகள் வந்து உங்க தோட்டத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த மரத்துக்கு அடியில நின்னீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வரணும். அப்ப நேர போற மரத்தை ஃபுல்லா கவர் பண்ற அந்த நேர போற கிளையை நீங்க அப்புறப்படுத்திட்டீங்கன்னா வி ஷேப்ல இருக்கும். உங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அந்த மேல பாத்தீங்கன்னா வி ஷேப்ல தெரியணும். அப்ப சூரிய வெளிச்சம் உள்ள வந்து அந்த சைட்ல எல்லாம் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது உடனடியா என்ன பண்ணணும், கவாத்து பண்ணிட்டு அந்த வெட்டின பகுதியில பூஞ்சான கொல்லி, அதாவது காப்பராக்சி குளோரைடு அப்படின்ற ஒரு பூஞ்சான கொல்லி மருந்தை வந்து அந்த வெட்டின பகுதியில தடவி மரத்துக்கு உடனே வெட்டின இடத்துல தடவிட்டு தான் மரத்துல இருந்து கீழே இறங்க சொல்லணும். அப்ப அனைத்து மரங்கள்லையும் கவாத்து பண்ணி சிஓசி என்ற பூஞ்சான கொல்லியை, ஏன்னா பூச்சி நோய் தாக்க கூடாதுன்னு தடவிட்டு இறங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்ல நீர் பாய்ச்சணும், நல்ல உரம் கொடுக்கணும். இதுதான் வந்து அறுவடைக்கு பின் செய்யற கவாத்து. இது வந்து பேசிக் கவாத்து. அதாவது நீங்க இது வரைக்கும் உங்க மாமரத்தை நீங்க ஒன்றும் தொடவையில பராமரிக்கிறல்னா இது பேசிக் நீங்க செய்ய வேண்டியது. பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். இப்ப 100 மரம் இருந்ததுன்னா ஒரு 50 மரத்தை பண்ணுங்க. ஏன்னா இது கவாத்து பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த வருஷம் உங்களுக்கு மகசூல் கொஞ்சம் குறையும், ஏன்னா நீங்க வெட்டி இருக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பாதி மரத்தை இந்த வருடம் பண்ணிட்டு அடுத்த வருடம் பாதி மரத்தை நீங்க பண்ணி நல்ல நீர் பாய்ச்சணும், நல்ல உரம் கொடுக்கணும், அது பூச்சி நோய் மேலாண்மையை நீங்க கரெக்டா பராமரிக்கணும். இது வந்து அறுவடைக்கு பின் செய்யும் கவாத்து. அதுக்கப்புறம் பூக்கும் முன் ஒரு கவாத்து இருக்கு. அதாவது அதிகமா பூத்துருச்சு அப்படின்னாலுமே நீங்க ஒரு 10% பூக்களை வந்து களைய செய்யலாம். குச்சி வச்சு நீங்க அதை களைச்சிடலாம். இது ஒரு பூவை வந்து களைக்கிறது. ஏன்னா அத்தனையும் பூ வந்து காயாகாது. மாமரத்துல உள்ள பிரச்சனை வந்து 1 லட்சம் பூ வந்தாலும் 1000 காய் கிடைக்கிறது பெருசாக, நீங்க பூக்களையும் நீங்க களைக்கலாம் ஒரு 10% மரத்துல. அவ்வளவுதான், 10% அந்த பூவை நீங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் நுனிக வாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது சிம்பு அடிக்கும் போது ஏகப்பட்ட சிம்பு இருக்கும், ஒரு அந்த காய் வர்ற இடத்துல ஒரு 5-6 கிளை மாதிரி இருக்கும் சிம்பு, அதுல வந்து 3-3 மட்டும் நீங்க வச்சுட்டு மீதிய வெட்டி விட்டுலாம். இந்த மாதிரி நுனிக வாத்து செய்யறது வந்து கூடுதல் பலன்களை கொடுக்கும். 2 அல்லது 3-4 சிம்பு அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த 3 மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற சிம்ப வந்து வெட்டி விட்டுலாம். இது வந்து நுனி கவாத்து. இந்த மாதிரி பல கவாத்து இருந்தாலும் நீங்க வந்து அறுவடைக்கு பின் செய்யற பேசிக் கவாத்து வந்து நீங்க செய்யுங்க. பூச்சி நோய் கிளைகளை எடுத்துருங்க, கீழே தாழ இருக்கிற கிளைகளை எடுங்க, நேர போற கிளையை எடுத்துட்டு உங்க மரத்தோட ஃப்ரேம் ஒர்க் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கணும். தேவையில்லாத ரொம்ப ஒரு பிரச்சனையான கிளையை வந்து நீங்க அப்புறப்படுத்தி சிஓசி எல்லாம் தடவி அந்த மரத்திற்கு உரங்களையும் நீரையும் பாய்ச்சி நீங்க நல்லபடியா பல ஆண்டுகள் உங்க மாந்தோப்பை பராமரிக்கலாம்.
ஆமா, பொதுவா மாம்பழம் அல்லது மாம்பழ மரத்தை நம்ம பராமரிக்கும் பொழுது பொதுவா பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது இயல்பாவே காணப்படுது. அந்த வகையில மாமரத்துல என்னென்ன பூச்சிகளுடைய தாக்கம் அதிகம் அப்படிங்கிறது அதிகமா காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இதை எப்படிங்கலாம் நம்ம தவிர்க்கலாம்?
அதாவது மாம்பழம்னாலே நம்மளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் ஆர்வம் அதிகம். ஏன்னா அந்த இனிப்பு சுவை, அந்த கலர், எல்லாத்துக்கும் வந்து பூச்சிகள் அதிகமா பூச்சி நோய் தாக்கம் இருக்குதான். 200க்கும் மேற்பட்ட பூச்சிகளால் தாக்கப்படுது. அப்ப வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா தத்துப்பூச்சி, தண்டு துளைப்பான், அசுவினி, மாவு பூச்சி, மாங்கொட்டை வண்டு, இலை பிணைக்கும் புழு, அதுக்கப்புறம் இலைப்பேன், இந்த மாதிரி மாம்பழத்துல வந்து மரத்துலயே இலையில அப்புறம் அந்த தண்டுல எல்லாத்துலயும் வந்து இந்த மாதிரி பூச்சிகள் வந்து அதிகமா பழகி இருக்கு. முக்கியமான பிரச்சனை பழகி இந்த அதிகமா இது வரும். இதுக்கு வந்து பல ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கு, நம்ம வந்து அதை கண்டிப்பா பயன்படுத்தணும். அதாவது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கெமிக்கல் மருந்துக்கே ரசாயன கட்டுப்பாட்டுக்கே போகாம உயிரியல் கட்டுப்பாட்டு முறை இருக்கு, ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கு. தண்டு துளைப்பான், இலைப்பிணை புழு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம கெமிக்கல் மாவு பூச்சிக்கு ரசாயன கட்டுப்பாட்டுக்கே போக வேண்டாம். அப்ப இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரமோன் டிராப் என்று சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி டப்பாக்கள் இருக்கு, பல ஈக்கள்லாம் நீங்க பூக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து மரத்துல தொங்க விடுறது, அதுக்கப்புறம் அந்த உயிர் உரங்கள், உயிர் கொல்லி மருந்துகள் நம்ம வந்து தொழு உரத்தோட கலந்து மரத்துக்கடியில போடுறது, வேப்பமுன்னாக்கிடுறது, இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. அதாவது இது எப்படி நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இயங்கக்கூடிய ஆராய்ச்சி மையமோ அல்ல வேளாண் அறிவியல் மையமோ இல்ல கல்லூரியோ, அங்க வந்து நீங்க கண்டிப்பா தோட்டக்கலை துறை இருக்கு, அங்க வந்து நீங்க போய் பூச்சியியல் துறை இருக்கு, நோயியல் துறை இருக்கு, நீங்க வந்து அந்த உங்களோட மரத்துல இருக்கிற பிரச்சனையை வந்து போட்டோ மூலமாகவோ இல்லாது சாம்பிள் எடுக்க முடிஞ்ச அந்த இலையோ பூவோ அந்த காயோ எடுத்துட்டு போய் இந்த மாவு பூச்சி இப்படி இருக்கு, பழகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு நீங்க கரெக்டா போய் செதில் பூச்சி இருக்கு, மூக்கு வண்டு இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதற்கான முறையான மேலாண்மை முறைகள் சொல்லுவாங்க. நீங்க அது வந்து கடைபிடிக்கிறது மிகவும் சிறப்பு. நீங்களா கடையில போயிட்டு அவங்க கொடுக்குற பூச்சி மருந்து கடையில 4-5 நிறைய கலவையா கொடுப்பாங்க, அதை மருந்தா தெளிச்சிட்டு இது கேட்கல மரம் வந்து பலாயிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லாம ஒரு சயின்டிபிக் ஒரு விஞ்ஞான ரீதியா இருக்கிற இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து அதை வந்து என்ன கட்டுப்பாட்டு முறையோ அதை வந்து நீங்க எந்த மாதத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், பூக்குறதுக்கு முன்னாடி இருந்தே மாவுல ஸ்டார்ட் பண்றது மிகவும் சிறப்பு. பூத்ததுக்கு அப்புறம் காயெல்லாம் வந்த பிறகு இது வருது அது வருதுன்னு சொல்றது வந்து மார்க்கெட் தான் போகும். அதனால நீங்க பூக்குறதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுடைய தொழில்நுட்பத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சு அதை வந்து மேலாண்மை முறையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த மா வகைகள்ல ஆஃப் சீசன் மா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, ஆஃப் சீசன் மா அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆஃப் சீசன் அப்படின்னா அதாவது இடைப்பருவ மா அப்படின்னு பேரு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த இடைப்பருவ மா ஆஃப் சீசன் காய் எப்ப வரும் எங்க வரும்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இயற்கையான சூழ்நிலையே அப்படி இருக்கு. அப்ப அந்த இடைப்பருவ மா உற்பத்தி தானாவே அங்க எந்த ஒரு நம்மளுடைய முயற்சி இல்லாமயே மனிதனோட முயற்சி இல்லாமல் இயற்கையாவே விளைகிறது. இப்ப பொதுவா மாமரம்னு பாத்தீங்கன்னா எப்ப பூக்கும், டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பூ உற்பத்தி, அதாவது ஜனவரி பிப்ரவரி பூ உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரை மகசூல் ஆர்வெஸ்ட் நம்ம பண்றோம். அப்ப வந்து இந்த பொதுவாகவே வருடத்துக்கு இருமுறை காய்க்கக்கூடிய குணம்தான். ஆனா வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த மாதிரி இயற்கையா இருக்கு. ராம்நாத் சில இடத்துல அந்த மாதிரி இரண்டாவது பருவமாக இடைப்பருவம் வருது. ஆனா வந்து இதுக்கு காரணம் வந்து தட்பவெப்ப சூழ்நிலை, மண்ணின் தன்மை எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இடைப்பருவ மா வந்து இவங்க விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யறாங்க. அதாவது எப்பன்னா அந்த ஒரு வளர்ச்சி ஊக்கிய பயன்படுத்தி, அதாவது கல்தார் அப்படின்ற பாக்லோபுட்ரோசால் என்ன சொல்லக்கூடப்படிய வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்தி அதை வந்து திரவமா கிடைக்குது. அதை வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் மரத்தின் அளவு வயது எல்லாத்தையும் பொறுத்து மரத்தை சுத்தி அதை ஊத்துவாங்க. அப்ப வந்து அந்த மரம் வந்து இலை பருவமா இருந்தாலும் அது வந்து பூ பிடிக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் பூ உருவாகும். பூவுக்கு அப்புறம் உங்களுக்கு காய். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் இவங்க அந்த வளர்ச்சி ஊக்கிய பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல பூ, அப்புறம் 4 மாசம் காய். அதாவது டிசம்பர் ஜனவரியில காய் அறுவடை பண்ற மாதிரி இதை பருவம், அதாவது பருவம் அல்ல அதை பூக்க வச்சு காய்க்க வச்சு அந்த விற்பனை இடைப்பருவ மாங்காய் வந்து ரேட்டு நல்லா அந்த ஜனவரியில மிட்ட மாநிலத்துல, அதாவது கேரளா அந்த மாதிரி இடத்துல வந்து மார்க்கெட் இருக்குன்ற காட்டி விவசாயிகள் வந்து அந்த இடைப்பருவ மா உற்பத்தி செய்து அதை வந்து விற்பனை செய்யறாங்க. இயற்கையிலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அது வந்து இயற்கையாவே வருது. இந்த இடைப்பருவ மால என்ன நன்மைகள்னா சந்தை வரத்து குறைவா இருப்பதால் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. அதாவது இந்த உள்நாட்டு சந்தை, அதாவது நம்ம பழம் வந்து நல்ல ரேட் கிடைக்கிறதுனால இது வந்து இந்த இடைப்பருவ மாம்பழத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஆக இந்த இதுக்கு வந்து ஒரே மெத்தடு தான், இந்த இடைப்பருவ மாவுக்கு வந்து வளர்ச்சி தடுப்பான அதை வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லி கல்தார் எனப்படும் பாக்லோபுட்ரோசால வந்து மண்ணின் மூலம் மண்ணில தான் இடணும். அதை வந்து மரத்தை சைஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த நீர்ப்பாசன வசதி உள்ள மாந்தோப்புகள்ல மட்டும்தான் அந்த பாக்லோபுட்ரோசால் மருந்தை நம்ம இட வேணும். நீர்ப்பாசனம் இருக்கணும், உர அளவு நம்ம கரெக்டா அந்த எந்த மாந்தோப்புல பயன்படுத்துறோமோ உர அளவு கரெக்டா அதுக்கு அந்த மா மரத்துக்கு வைக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடைப்பருவ மா உற்பத்தி கிடைக்கும். இதுலயும் நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஏன்னா இடைப்பருவத்துல வர்றதுனால பூச்சி நோய் அதிகமா வரும். ஏன்னா மத்த இடத்துல மாங்காய்கள் இல்லாதப்ப உங்க தோட்டத்துல இருக்கும்போது இலைத்தேன் மற்றும் தட்டுப்பூச்சி எல்லாம் வந்து வரும். அப்ப சரியான பயிர் பாதுகாப்பு அனைத்தும் கடைபிடித்து அந்த இடைப்பருவ மா உற்பத்தி விவசாயிகள் கடைபிடிக்கிறாங்க.
ஆமா, இன்றைய தேசிய மாங்கனி தினத்துல மா விவசாயிகள் மற்றும் மாங்கனிகளை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பொதுவான கருத்துரைகள் என்னங்கம்மா?
அதாவது இந்த தேசிய மா தினத்துல கண்டிப்பா இந்த மா சாகுபடி செய்யறவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லாரும் மாந்தோப்பை வந்து நல்ல ஒரு விஞ்ஞான ரீதியா அதை வந்து தோட்டத்துல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயந்திரங்களை, அதாவது இப்ப பழைய மாதிரியே அறுவடைக்கு கஷ்டப்படாம அறுவடைக்குன்னு இயந்திரம் இருக்கு, கவாத்து செய்யறதுக்கும் இயந்திரம் இருக்கு, ஒரு டெலஸ்கோபிக் ட்ரூனர் அப்படின்லாம் இருக்கு, அதை வச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளே வந்து கவாத்தெல்லாம் செய்யலாம். ஆக நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. மண் பரிசோதனை, இலை பரிசோதனை உங்க மாந்தோப்புல செஞ்சு உங்களுடைய தோப்பு மாந்தோப்பு இந்த வருடம் நல்லா காய்க்குமா அப்படின்னு எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக நம்ம விவசாயத்தை அணுகினால் தோட்டக்கலை இந்த மா சாகுபடியாளர்கள் சிறந்த நிலை அடைய முடியும். மற்றும் பொதுமக்களும் இயற்கை விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு விவசாயத்தை முன்னெடுத்து இந்த வருடம் சிறப்பான முறையில் சாகுபடி செய்வதற்கு வாழ்த்துகிறேன்.
இன்றைய தேசிய மாம்பழ தினத்துல மாம்பழத்தினுடைய ஒரு அடிப்படை வேளாண்மை முறைகள் என்னென்ன, பூச்சி தாக்கம் காணப்படுது அதை எப்படிலாம் தவிர்க்கிறது, அதற்கு கூடிய உர முறைகள், அதனுடைய செயல்பாடு, மாமரத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. இன்றைய மா தினத்துல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க. அம்மா,
நேர்களே, இதுவரை ரொம்பவே அருமையான முறையில் மாம்பழ சாகுபடி பற்றியும் மாமரங்களுக்கு எவ்வாறு உரமிடுதல் பற்றியும் பல தகவல்களை வழங்கிய டாக்டர் சி. ஸ்ரீவித்யா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.